ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 22-40 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடப்புறாக்கள் அல்லது இரு புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி, இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசீர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மனமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள் வாக்கு. நம்மை தேடி வரும் இறைவனை நாமும் தேடிச் செல்வோம். அவரை கண்டுகொள்வோம், மீட்பை கண்டுகொள்வோம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் நம் ஆண்டவர் இயேசுவை எருசலேம் ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த அர்ப்பணித்த நாளை கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த நாளை அர்ப்பணத்தின் நாள் என்றும், குழந்தைகள் பற்றிய புரிதல் நாள் என்றும், குழந்தைகள் நாள் என்றும் திரு அவையை கொண்டாடி மகிழ்கிறது. இன்றைய நாளில் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க, அவர்களை அவர்கள் வாழ்வை அர்ப்பணிக்க நீங்கள் அனைவரும் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு பிறந்தவர்கள்தான் உங்கள் குழந்தைகள், உங்கள் பிள்ளைகள். ஆனால் முதலில் அவர்கள் கடவுளுக்குரியவர்கள். நீங்கள் அதை முதலில் உணர வேண்டும். எனவே அவர்களுக்காக இந்த திருப்பலியிலே நீங்கள் மன்றாட வேண்டும். இறையேசுவில் பிரியமானவர்களே, மரியாவும் யோசேப்பும் தங்களுடைய குழந்தையை கையில் ஏந்தி கோயிலுக்கு கொண்டு வருகின்ற பொழுது சிமியோன் அதை வாங்கி, மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன என்று ஆர்ப்பரித்து மகிழ்கின்றார். எருசலேம் கோவிலுக்குள் எத்தனையோ குழந்தைகளை அவர்களுடைய பெற்றோர்கள் கொண்டு வந்திருப்பார்கள். அவர்களில் இவர்தான் நான் எதிர்பார்த்த குழந்தை, நான் எதிர்பார்த்த மீட்பர் என்று எப்படி முதியவராக இருந்த சிமியோனால் கண்டுபிடிக்க முடிந்தது? நமக்கு தெரியும், கடவுள்தான் முதற்படி வைக்கிறார். அதாவது கடவுள்தான் மனிதர்களை முதலில் தேடி வரக்கூடியவராக இருக்கிறார். இதைதான் இன்றைய
பிறரையும் கேட்க செய்யுங்கள், ஜெபியுங்கள், இறையருள் பெற்று மகிழுங்கள்.
ஊனும் இரத்தமும் கொண்ட அப்பிள்ளைகளைப் போல் அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார் என்று நாம் காண்கிறோம். மனிதர்களை தேடி கடவுள் வருகிறார். அந்த கடவுளை மனிதர்கள் எப்படி கண்டுகொள்ள முடியும், கண்டுகொள்ள வேண்டுமா என்ற கேள்விகளை நாம் எழுப்பினால், அன்புக்குரியவர்களே, கண்டிப்பாக நாம் கண்டுகொள்ள முடியும், கண்டிப்பாக நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஏனெனில் வயதான சிமியோன், அண்ணா இவர்கள் இருவரும் கடவுளை, இயேசுவை கண்டுகொண்டார்கள். தங்களுடைய வாழ்விற்கு மீட்பராக வந்த அவரை அந்த கோயிலிலே கண்டுகொண்டார்கள். எப்படி அவர்கள் கண்டுகொண்டார்கள்? அவர்களைப் போல நாமும் நம்மை தேடி வரக்கூடிய கடவுளை எப்படி கண்டுகொள்வது, அவருடைய மீட்பை எப்படி உணர்ந்து கொள்வது என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இரண்டு காரியங்களை நாம் செய்ய முன்வர வேண்டும். ஒன்று, ஆண்டவரை தேடுவதில், ஆண்டவருக்காக காத்திருப்பதில் ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வலுவின்மையை ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும். முதலாவதாக, ஆண்டவரை தேடுவது, ஆண்டவருக்காக காத்திருப்பது. தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும், தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும் என்று ஒரு கவிஞன் திரைப்படத்திலே பாடல் எழுதுகிறார். ஒருவனுடைய வாழ்வு நன்றாக அமைவதற்கு, உயிரோட்டம் உள்ளதாக இருப்பதற்கு அவன் எப்போதும் இயங்கிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய நியதி அவ்வாறு தான் இருக்கிறது. எவர் ஒருவர் சோம்பேறியாக வீட்டிலே முடங்கி இருக்கிறாரோ அவருடைய வாழ்விலே வளம் இருக்காது, செழுமை இருக்காது. அவருடைய வாழ்வு வளமை உள்ளதாக, செழுமை உள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் அந்த தனிப்பட்ட மனிதர் உழைக்க வேண்டும், தன்னுடைய வாழ்வை இயக்க வேண்டும். அப்போதுதான் அவருடைய வாழ்விலே புது புது அனுபவங்களை அவர் பெற்றுக்கொள்ள முடியும், தன்னுடைய வாழ்விற்கு ஏற்ற செயல்களை, அவருடைய வாழ்விற்கு தேவையான காரியங்களை அவரால் கண்டு உணர முடியும். அன்புக்குரியவர்களே, வாழ்விற்கு எது ஒளிமயமானதாக இருக்கின்றதோ, வாழ்விற்கு எது வளம் சேர்க்கின்றதோ, அவற்றிற்காக உழைக்கக்கூடிய நாம் அனைவரும் அந்த வாழ்வை கொடுத்தவரை, அந்த வாழ்வு நமக்கு கொடுத்த அந்த கடவுளை தேட முன்வருகின்றோமா? தேடக்கூடிய ஆசை, தேடக்கூடிய ஆவல் நம்மிலே இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, மத்தேயுவின் செய்தி 6 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், 25 முதல் 34 உள்ள இறை வார்த்தைகளில் இயேசு கவலைப்பட வேண்டாம் என்று மக்களுக்கு ஆறுதல் மொழி கூறுகிறார். வானத்து பறவைகளை பாருங்கள், மரஞ்செடி கொடிகளை பாருங்கள், அவற்றுக்கு கடவுள் உணவளிக்கிறார். அவற்றை விட மேலானவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கடவுள் செய்ய மாட்டாரா என்று சொல்லக்கூடிய அவர் மத்தேயுவின் செய்தி அதே 6:33 அவர் கூறுகிறார், அனைத்திற்கும் மேலாக கடவுளின் ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று கூறுகிறார். ஆக நம்முடைய நாட்டம், நம்முடைய தேடல் முதலில் எங்கு இருக்கிறது, எதில் இருக்கிறது என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். அன்புக்குரியவர்களே, கடவுளை தேடுவதில் இருக்கிறதா, அல்லது நம் வாழ்விற்கான தேடலாக இருக்கின்றதா? நம்முடைய வாழ்விற்காக உழைக்க வேண்டும், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், உண்மைதான். ஆனால் நம்முடைய வாழ்விற்காக மட்டும் நம்முடைய தேடலை வைத்திருந்தோம் என்றால் நிச்சயமாக அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளை கண்டுகொள்ள முடியாது. நம் தேவைகளுக்காக மட்டும் நாம் உழைக்க வேண்டுமென்றால் நாம் இந்த உலகிலே பிறந்திருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் நாம் காண்கிறோம் சிமியோனும் அன்னாவும் அவர்களின் தேடல் எவ்வாறு இருந்தது. முதிர் வயது எய்தியும் நாம் பார்க்கிறோம் அன்னாக்கு வயது 84 என்று விவிலியத்திலே இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆக முதிர் வயது எய்தியும் அவர்களுடைய நம்பிக்கை உறுதியாயிருந்தது. அவர்களுடைய நம்பிக்கை தள்ளாடி போகவில்லை. வயதாகிவிட்டது, நான் எதிர்பார்த்த மீட்பர் இனிமேலா வரப்போகிறாய் என்று அவர்கள் நினைத்திருந்தால், அன்புக்குரியவர்களே, இயேசுவை அந்த ஆலயத்திலே அவர்களால் கண்டிருக்க முடியாது. ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை உறுதியாக இருந்த காரணத்தினால் தன்னை தேடி வந்த கடவுளை அவர்கள் கண்டுகொண்டார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மீட்பரை அவர்கள் கண்டுகொண்டார்கள். நாமும் அவர்களைப் போல கடவுளை கண்டுகொள்ள வேண்டுமா? மீட்பரை கண்டுகொள்ள வேண்டுமா? கடவுளை முதலில் தேட நாம் பழகிக்கொள்ள வேண்டும். கடவுளை தேடுதல் என்றால் கடவுளுக்குரிய காரியங்களை செய்வதற்கான நேரத்தை நாம் அமைக்க வேண்டும். வீட்டிலும் சரி, நாம் பணி செய்யக்கூடிய பணித்தளத்திலும் சரி, கடவுளுக்குரிய காரியத்திற்கான நேரத்தை நாம் ஒதுக்கி கொண்டிருக்கின்றோமா, ஒதுக்குகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் முதலில் தேடுவது தொலைக்காட்சி பெட்டியாக இருந்தால், நாம் முதலில் தேடுவது இணையதளமாக இருந்தால், நம்முடைய வாழ்விற்கு முதலில் தேடுவது அலைபேசியாக இருந்தால், அன்புக்குரியவர்களே, கடவுளை, நம்மை தேடி வரக்கூடிய ஆண்டவரை நம்மால் கண்டுகொள்ள முடியாது. கடவுளுடைய பாதத்தில் அமர வேண்டும் முதலில். அப்பொழுதுதான் அவருடைய பிரசன்னத்தை நம்மால் நம்முடைய வாழ்விலே அனுபவிக்க முடியும். அன்புக்குரியவர்களே, இல்லையென்றால் யோவான் நற்செய்தி 1:11 நாம் பார்க்கிறோம், அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற அந்த வார்த்தை நம்முடையதாக மாறிவிடும். எனவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்மை தேடி வரக்கூடிய கடவுளை நாம் கண்டுகொள்வதற்கான முயற்சியும் அந்த ஆவலும் அந்த ஏக்கமும் இருக்கிறதா? திருப்பாடல்கள் 42:1 பார்க்கிறோம் அல்லவா, கலைமான் நீருடைக்காக ஏங்கி தவிப்பது போல ஆண்டவரினுடைய நெஞ்சம் உனக்காக ஏங்கி தவிக்கிறது என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுகிறார். அந்த ஏக்கம் நம்மிலே இருக்கிறதா? அந்த ஏக்கம் நம்மிலே இருக்குமேயானால் நாமும் நிச்சயமாக சிமியனைப் போல அண்ணாவைப் போல நம்மை தேடி வரக்கூடிய கடவுளை கண்டுகொள்ள முடியும். சிந்தித்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே. 2, நம்முடைய வலுவின்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரும் இந்த உலகத்திலே நம்மிலே இருக்கக்கூடிய பலவீனங்களை வலுவின்மைகளை வெளியே காட்டுவதற்கு விரும்புவதில்லை, அதற்கு தேவையும் இல்லை. ஆனால் அந்த வலுவின்மை என்னிடத்திலே இருக்கிறது, அந்த பலவீனம் என்னிடத்திலே இருக்கிறது, அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று நாம் சொல்லுகின்றோமா? அதுதான் தேவை அன்புக்குரியவர்களே. இன்று 2 நாம் பார்க்கிறோம், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் அந்த பலவீனமான மனிதனுடைய சாயலை கடவுள் ஏற்கிறார். அதை குறித்து அவர் வெட்கப்படவில்லை. இன்றைய 2 இறுதி வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர் என்று ஆசிரியர் கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் நம் பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான், யாரெல்லாம் பலவீனர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இயலாமையாக இருக்கிறார்களோ அவர்களை நாம் கண்டுகொள்ள முடியும். அவர்களுடைய வாழ்வை வளமாக்குவதற்கு, அவர்களுடைய வாழ்வை முன்னேற்ற பாதைக்கு நாம் கொண்டு செல்வதற்கு நமக்கு ஞானம் இருக்கும், அனுபவம் இருக்கும். பாடல் பாடக்கூடியவர்கள் இசையை மீட்டக்கூடிய மக்களாக இருக்க முடியாது. பல நேரத்தில் படிக்கக்கூடியவர்களால் நடிப்பிலே அவர் ஆர்வம் இருக்காது, நடனம் ஆடக்கூடியவர்களால் விளையாட்டிலே ஆர்வம் இருக்காது. ஆக ஒருவருடைய துறை அதில் இருக்கிறது என்றால், ஒருவருடைய துறையிலே தன்னுடைய திறமை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்றால், மற்றொரு துறையிலே அவருக்கு நாட்டம் இருக்காது, அதை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அது அவருக்கு இயலாத காரியமாக கூட இருக்கலாம். ஆனால் இவர்கள் அனைவரையும் நாம் இணைக்கக்கூடிய மக்களாக எப்பொழுது இருப்போம் என்றால், அவர்களை எப்பொழுது நாம் புரிந்து கொள்வோம் என்றால், உமக்கு இது வரவில்லை என்று அவர்களை ஒதுக்க மாட்டோம். எப்பொழுது அந்த நிலை வரும் என்றால், அன்புக்குரியவர்களே, நாம் நம்மிலே இருக்கக்கூடிய அந்த பலவீனத்தை, அந்த வலுவின்மையை, அந்த இயலாமையை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நமக்கு கிடைக்கும். இதைதான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்த்த சிமியோனும் அண்ணாவும் செய்தனர். மீட்பிற்காக காத்திருந்தார்கள். தன்னுடைய வயது முதிர்ந்து போன பிறகும் காத்திருந்தார்கள். தங்களுடைய வலுவின்மையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். வயதாகி போய்விட்டதே என்று அவர்கள் கண்ணீர் விட்டு கதறவில்லை, மாறாக காத்திருந்தார்கள், வலுவின்மையை ஏற்றுக்கொண்டார்கள், இயலாமையை ஏற்றுக்கொண்டார்கள். எனவேதான் பிறருடைய வலுவின்மைகளில் யாரெல்லாம் கடவுளை பற்றி தெரிய ஆர்வமில்லாதவர்களாக இருந்தார்களோ, கடவுளை கண்டுணர முடியாத நிலையில் இருந்தார்களோ, அவர்களுக்கு அந்த மீட்பரை சொல்லக்கூடிய வல்லமையை பெற்றார்கள். காரணம், அவர்கள் அந்த வலுவின்மையுடைய அனுபவத்தை பெற்றிருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஆக ஆண்டவரை தேடுகின்ற பொழுது, ஆண்டவருக்காக காத்திருக்கின்ற பொழுது அவரை நாம் கண்டுகொள்கிறோம். நம்முடைய வலுவின்மைகளை, நம்முடைய பலவீனங்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, நம்முடைய இயலாமையை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, பிறருடைய வலுவின்மையை, பிறருடைய பலவீனங்களை, பிறருடைய இயலாமையை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும், நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே இன்றைய நாளில் அன்புக்குரியவர்களே, மேற்கூறிய இந்த காரியங்களை, அதாவது ஆண்டவரை தேடக்கூடிய அந்த ஆர்வத்தை நம்மிலே வளர்த்து கொண்டோம் என்றால், நம்முடைய வலுவின்மையை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால், நிச்சயமாக அன்புக்குரியவர்களே, நம்மை தேடி வரக்கூடிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்மால் கண்டுகொள்ள முடியும், அவர் கொடுக்கக்கூடிய மீட்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இதை செய்வதற்கு நம்முடைய உள்ளம் தயாராக இருக்கின்றதா, இதை சிந்தித்து பார்ப்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரையாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உலகம் வாழ்வு பெறவும் ஒரே திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று திருவுளமானீரே திரு அவை அக்களிப்புடன் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை உமக்கு உகந்ததாயிருக்க அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மானோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்மோடு என்றும் உள்ளவும் திரு ஒரே திருமகன் இன்று கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரே இஸ்ரேல் மக்களுக்கு மாட்சி எனவும் பிற இனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்கப்பெற்றார். ஆகவே உமது மீட்பை மனமகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ளச் செல்லும் நாங்கள் வானதூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி வாழ்த்துவதாவது.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய
என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
ஆண்டவரே, நீர் வருமழை.